SBS தமிழ்.
வணக்கம் குமரராஜன் ஐயா அவர்களே.
வணக்கம்.
திருக்குறள் மாநாட்டிற்காக சிட்னி வந்திருக்கிறீங்க. இப்போ திருக்குறளை பொறுத்தளவில் அது வந்து ஐக்கிய நாட்டு சபையின் யுனெஸ்கோவால் உலக பொது நூலாக அறிவிக்கப்பட வேண்டும், அங்கீகாரம் தரப்பட வேண்டும் என்ற குரல்கள் தமிழ் சமூகத்தின் மத்தியில் வலுத்து வருகிறது. உங்களை பொறுத்தளவில் திருக்குறள் வந்து உலக ஒரு நூலாக, உலக நூலாக அறிவிக்கப்பட அளவிற்கு அது தகுதியுள்ளது, அல்லது ஏன் அறிவிக்கப்படணும்?
உலகின் எத்தனையோ இலக்கியங்கள் தோன்றியிருந்தாலும் அதிலிருந்து திருக்குறள் மட்டும் சற்று ஒரு தனி முத்திரையை பதிப்பதற்குடைய காரணம் என்னவென்றால், தமிழ் மொழியினுடைய இலக்கியங்கள் அனைத்துமே அது ஒரு மொழி என்பதை விட அவைகள் நமக்கு தருகின்ற செய்திகள் வாழ்வியல் தத்துவங்கள். அந்த வாழ்வியல் தத்துவங்களை அதிகமாக மரபு வழி சார்ந்த சிந்தனையை அதிகமாக தருகின்ற ஒரு நூல் திருக்குறள். அங்கே எல்லை கிடையாது, மதம் கிடையாது, மக்களுடைய வரலாற்று தொன்மையும் கூட கிடையாது. எனவே இப்படி ஒரு பொதுமையை உலக இலக்கியங்கள், மிகவும் பழமையான இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய ஹோமர் இலக்கியங்களோ, கிரேக்கர் இலக்கியங்களோ, ஏன் சீன இலக்கியங்களோ, இவைகளில் கூட இந்த பொதுமையை நாம் காண முடியாது. அதையெல்லாம் தாண்டி திருக்குறளிலே இறைவனில் தொடங்கி இன்று வரை இருக்கின்ற வாழ்க்கை நிலைகள் எல்லாவற்றிலும் ஒரு பொதுமையை கண்டிருக்கின்ற ஒரே நூல் திருக்குறள். எனவே இது உலகத்தினுடைய பொதுமறையாக அறிவிப்பதற்கு தகுதியான நூல் என்று கருதுகின்றோம். நாம் தமிழனாக இருப்பதாகவோ அல்லது தமிழில் பேசுவதாகவோ கேட்கப்படுகின்ற, சொல்லப்படுகின்ற செய்தி அல்ல இது. வாழ்வியல் தத்துவத்தை உலக மாந்தர்களுக்கு தருகின்ற பொதுமை பண்புக்காக திருக்குறள் மட்டுமே இங்கே ஒரு தனி நூலாக முத்திரை பதித்து நிற்கிறது.
திருக்குறள் வந்து உலக நூலாக பிரகடனம் செய்யும் அளவு அல்லது அங்கீகாரம் தரப்படும் அளவு அது ஒரு சிறந்த நூல் என்று நாம் சொன்னாலும் கூட, ஏன் அப்படியான அங்கீகாரம், அப்படியான பிரகடனம் தாமதமாகிறது, ஏன் கிடைக்கவில்லை இதுவரை?
தமிழ்நாடு என்பது இந்திய நாட்டு எல்லைக்கு உட்பட்டும் இந்திய நாட்டு அரசமைப்புக்கும் உட்பட்ட ஒரு மாநிலமாகும். இந்தியாவில் பல்வேறு மாநில மக்கள், பல்வேறு தேசிய இனங்கள் கூட்டாக ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு நாடு. எனினும் இந்திய நாட்டினுடைய அரசியல், இந்திய நாட்டினுடைய அதிகாரம், இந்திய நாட்டினுடைய விடுதலைக்கு பிறகு பெரும்பாலும் வட இந்திய மக்களிடமே தங்கியிருப்பது ஒரு காரணம். இரண்டாவது, தென்னிந்திய மக்களுடைய மரபு வழி சிந்தனையான சித்தாந்த ரீதியாகவும் அவர்கள் ஆட்சிப்பிடத்தில் அமர்ந்து இது போன்ற நல்ல நூல்களை வெளிக்கொணரும் அளவுக்கு அதிகாரம் கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு காரணம். இந்தியாவில் இன்றும் நாம் எதிர்கொள்கின்ற சிக்கல்கள், இந்தியா முழுமைக்கும் ஒரே மொழி, இந்தியா ஒரே நாடு என்கின்ற அளவில் பெரும்பான்மையாக பேசப்படுகின்ற மொழி என்று சொல்லப்படுகிற இந்தி, மற்றும் இந்தியாவின் தொன்மைக்கு சான்றாக விளங்குகின்ற மொழி என்று சொல்லப்படுகிற சமஸ்கிருதம் போன்ற மொழிகளுக்கு தருகின்ற முக்கியத்துவம், முதன்மைத்துவம் இந்தியாவில் பிற மொழிகளுக்கு இல்லை. அந்த வகையில் தமிழ் மொழியினுடைய தொன்மையை பற்றியோ அல்லது தமிழ் மொழியில் தோன்றியிருக்கின்ற இலக்கிய இலக்கணங்களை பற்றியோ போதிய அறிவு இந்திய ஆட்சியாளர்களுக்கு இல்லை. எனவே இப்படி ஒரு அரிய சொத்து நம்மிடம் இருக்கிறது என்கின்ற செய்தியே தெரியாமல் இருக்கின்ற ஓர் அரசாக இந்திய ஆளும் வர்க்கம் இருப்பதனால் திருக்குறளை நாம் எதிர்பார்த்த அளவுக்கு உலக அளவில் கொண்டு செல்ல இயலவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
நீங்கள் ஒரு புலம்பெயர் தமிழர், மும்பை தமிழர். இப்போ மும்பையை பொறுத்தளவில், மகாராஷ்டிரா மாநிலத்தை எடுத்துக்கிட்டா, மராத்தியர்கள் வந்து ஒரு தேசிய இனம், அவர்கள் பேசுகின்ற மொழி மராத்தி தேசிய மொழி. அப்படியான ஒரு பின்னணியில் ஒரு சிறுபான்மை மொழி பேசும் தமிழர், சிறுபான்மை மொழியை பேசுகின்ற ஒருவர் அங்கு தனது அடையாளத்தை, மொழி அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்வது அல்லது முன்னெடுப்பது எந்த அளவிற்கு சவாலான அல்லது சாத்தியமான ஒன்று?
இது ஒரு நல்ல கேள்வி. இந்திய நாடு விடுதலைக்கு பிறகு 1956 இது போன்று சிறுபான்மை என்று சொல்வது தவறு. இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து தேசிய மொழிகளும் தன்னுடைய பண்பாட்டை, அடையாளத்தை, மரபு வழி சிந்தனைகளை இழந்துவிடக்கூடாது. இது பன்முக தேசியத்தினுடைய ஒரு கூட்டு அமைப்பு என்கின்ற வகையிலே ஒத்துக்கொள்ளப்பட்டு அவர்கள் தங்களை காத்து கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் மொழிவாரி மாநிலங்கள். எனவே அந்த மாநில பிரிவினைகளுக்கு பிறகு அந்தந்த மாநிலங்களிலே பேசுகின்ற மொழியை காப்பாற்றுகின்ற அளவுக்கு அரசுகள் அமைந்து அவைகள் ஓரளவுக்கு செம்மையாக செயல்பட்டன என்பதும் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இந்தியா போன்ற ஒரு பரந்த நாடில் வேலை வாய்ப்புகள் பல்வேறு நகரங்களில் மட்டுமே குவிக்கப்பட்டு கிராமங்கள் நகரங்கள் என்று மக்கள் தொகை எடுத்து பார்த்தோமையானால் சற்றப்போ 60 விழுக்காடுக்கு மேல் இந்தியாவில் பல்வேறு நகரங்களிலே வேலைவாய்ப்புக்காக மக்கள் குவிந்திருக்கின்றார்கள். எனவே அந்தந்த மாநில எல்லைகளுக்குள் அந்த மக்களை அடக்குவது என்பது சற்று இயலாத ஒன்று. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக மக்கள் பல்வேறு இடங்களிலே வசிக்கின்ற பொழுது அந்தந்த மாநில அரசுகள் அவர்கள் அந்த மக்களுடைய தாய்மொழி கல்வியை தர வேண்டியது அவர்களுடைய அடிப்படை உரிமை என்கிற அளவிலே கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழர்கள் பெரும்பாலாக வசிக்கின்ற பெங்களூரு, ஹைதராபாத், மும்பை, தில்லி போன்ற இடங்களில் அந்தந்த மாநகராட்சிகளால் தமிழ் வழி கல்வியை தருகின்ற அளவுக்கு 1-7 வகுப்பு வரை பள்ளிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதற்கென்று ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அரசு பள்ளிகள் அல்லது மாநகராட்சிகள் பள்ளிகள் என்பது அதனுடைய கட்டமைப்பானது பெற்றோர்கள் கூட விரும்புகின்ற அளவுக்கு இல்லாமல் இருப்பதின் விளைவாக பெரும்பாலான மக்கள் தாய்மொழி கல்வியை தவிர்த்து ஆங்கில வழி கல்வியோ செல்லுகின்ற ஒரு சூழல் உருவாகிருக்கின்றது. குறிப்பாக நகர மக்களிடம் அது அதிகமாக இருப்பதால் இதுபோன்ற கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தந்தும் கூட அவைகள் முழுமையான பயனை தரவில்லை. மும்பை எடுத்துக்கொண்டோமானால் சற்றப்போ 30 ஆண்டுகளுக்கு முன்பாக 46 தமிழ் பள்ளிகள் அங்கே இருந்தன. இப்போது அது 15 குறைந்திருக்கிறது. அதற்கு 2 காரணங்கள். 1, அந்த தாய்மொழி கல்வியினுடைய அவசியத்தை மத்திய அரசானது சரியாக மக்களிடம் எடுத்துச் செல்லவில்லை என்பது 1. 2, கல்வியானது அவர்களுக்கு அறிவை ஊட்டுவதற்கு பதிலாக வேலைவாய்ப்புக்காகவே நாம் படிக்கிறோம் என்கின்ற ஒரு சிந்தனையை இப்போது இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கல்வி வணிகமாகப்பட்டிருக்கிறது. இந்த 2 விடயங்களினால் வெளி மாநிலங்களில் வாழுகின்ற மக்களுக்கு சில பகுதிகளில் அந்த தாய்மொழியை கல்வி கற்கின்ற வாய்ப்பே இல்லை. வாய்ப்புகள் இருக்கிற பகுதியில் கூட அந்த கட்டமைப்பு இல்லை. எனவே சிறுக சிறுக தமிழகத்தை விட்டு வெளி மாநிலங்களில் இருக்கிற தமிழர்களானாலும் சரி, இல்லை பிற தேசிய இனங்களானாலும் சரி, அவர்கள் தங்களுடைய தாய்மொழி கல்வியை இழந்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் சமீபத்தில் சிட்னிக்கு வருகை தந்திருந்த மும்பை தமிழர் லிமோரியா அறக்கட்டளை தலைவர் குமணராஜன் அவர்கள். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது, அதாவது இந்தியாவை பொறுத்தளவில் ஒரு மொழி வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது, முதன் மொழி தமிழாகத்தான் இருக்கு இல்லையா. இந்த பின்னணியில் இந்தியாவில் தமிழ் மொழி வளர்ச்சிக்கான முன்னெடுப்பு எப்படி இருப்பதாக உங்களுக்கு படுகிறது?
நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்தியாவினுடைய விடுதலைக்கு பிறகு ஆளுகின்ற கட்சிகள் வெவ்வேறாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை புரிந்து கொண்டு எல்லா தேசிய இன மக்களுக்கும் சம வாய்ப்பை தருகின்ற ஒரு சிந்தனை பெருமளவு இல்லை. இந்திய நாட்டில் வட மாநிலங்கள் அல்லது மத்திய மாநிலங்கள் சொல்லக்கூடிய சில மாநிலங்களில் இந்தி மொழியை பேசுகின்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பது 1. இந்தியா முழுமையும் ஆரிய சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் மக்களை நல்வழிப்படுத்துகிறோம் என்கின்ற போர்வையில் சமஸ்கிருதம் ஒரு வேத மொழி எனவும் சமஸ்கிருதம் இந்தி போன்ற மொழிகளை மக்களுக்கு கற்பிப்பதன் மூலம் இந்தியாவினுடைய பண்பாடு காக்கப்படும் என்றும் ஒரு தவறான கருத்தியலானது இந்திய மக்களிடையே புகுத்தப்பட்டு அவர்களுடைய பெரும்பான்மை ஆதிக்கம் செலுத்த எண்ணுகிறது. எனவே அவர்கள் பிற மொழிகளுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை. தமிழ் மொழியினுடைய தொன்மையை தெளிவாக இந்திய அரசு அறிந்து கொண்டிருந்தால் இந்தியாவில் இருக்கின்ற எந்த பிற தேசிய இன மொழிகளும் தமிழுக்கு இணையான மொழிகள் இல்லை என்பதை ஒப்புக்கொண்டிருப்பார்கள். ஆனால் மாறாக தமிழ் செம்மொழியாக 2004 அறிவிக்கப்பட்ட பிறகு எப்படி இந்தியாவில் சமஸ்கிருதம் தவிர இன்னொரு மொழி செம்மொழியாக இருக்க முடியும் என அறிந்து கொண்டு அடுத்த 2 ஆண்டுகளில் சமஸ்கிருதமும் செம்மொழி என்று அறிவித்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் பிற மொழிகள், ஒரியா போன்ற மொழிகள், தெலுங்கு, மலையாளம் கூட இப்போது செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென அரசியல் ரீதியான அழுத்தங்கள் தரப்படுகின்றன. ஒரு மொழிக்கான தகுதியவே குறைத்து கொண்டு அரசியல் இங்கே அதிகம் பரப்பப்படுகிறதே ஒழிய அந்த மொழியினுடைய தொன்மையும் வரலாற்றும் மரபு வழி சிந்தனைகளும் இங்கு பரப்பப்படவில்லை, அது பற்றி அறியவில்லை என்பது மிகுந்த கவலைக்குரிய ஒன்றாகும். எனவேதான் தமிழ் மொழியினுடைய பெருமைகளை எடுத்துச் சொல்வதற்கு வட இந்திய ஆட்சியாளர்கள் விருப்பப்படுவதில்லை. செம்மொழி அறிவிக்கப்பட்ட பொழுது தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு சற்றுப்போ 100 கோடி ரூபாயும், பிற மொழிகள் எல்லா மொழிகளுக்கும். ஆனால் அதே ஆண்டு சமஸ்கிருத வளர்ச்சிக்காக இந்திய அரசு செலவிட்ட தொகை 2000 கோடிக்கும் அதிகமானதாகும். சமஸ்கிருதமானது இந்தியாவில் சில 1000 மக்களால் மட்டுமே பேசப்படுகின்ற மொழி, பொதுமக்களிடத்திலே இல்லாத ஒரு மொழி, ஆலயங்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தால் பேசப்படக்கூடிய ஒரு மொழி. இவ்வளவு வேறுபாடுகள் இருந்தும் கூட ஒரு தொன்மையான வாழ்வியல் சிந்தனைகளை சொல்லுகின்ற ஒரு மொழி. தமிழையும் ஆரியத்தையும் சற்று ஒப்பிட்டு பார்ப்போமேயானால், பிறப்பினால் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்பது திராவிட சித்தாந்தம். பிறப்பே ஒரு மனிதனுடைய சிறப்பை தீர்மானிக்கிறது என்பது ஆரிய சித்தாந்தம். பிறப்பினால் குலம் பகுக்கப்படுகிறது என்பது ஆரிய சித்தாந்தம். பிறப்புக்கும் உயிர்க்கும் தொழில் மூலம் பிரிப்பது என்பது, அவர்களை வகைப்படுத்தியிருப்பது திராவிட சித்தாந்தம். நால் வர்ணன் மாந்தனின் படைப்பு என்பது தென்னக தமிழ் சித்தாந்தம். நால் வர்ணம் கடவுள் பண்பு என்பது ஆரிய சித்தாந்தம். தென்புலத்தார் என்பவரை நாம் நம்முடைய முன்னோர்கள் என்கிறோம், அவர்கள் இறைவன் என்கிறார்கள். கல்வி அனைவருக்கும் பொது என்பது தமிழ்மொழியினுடைய சித்தாந்தம். கல்வி ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்குத்தான் என்பது ஆரிய சித்தாந்தம். இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட நிலையிலே அவர்கள் பெரும்பான்மையாக இருப்பதாலும், நாம் தென்னகத்தில் இருக்கின்ற பிற மொழிகள் சிறுபான்மையாக இருப்பதாலும், இவர்கள் இந்த மொழியை முன்னெடுத்துச் செல்வதற்கு அவர்கள் விருப்பப்படுவதில்லை. செம்மொழியானது அறிவிக்கப்பட்ட அன்றே இந்தியாவினுடைய பிற மாநில பல்கலைக்கழகங்களில் தமிழுக்கு ஓர் இருக்கை அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். இத்தனைக்கும் அந்த காலகட்டத்திலே நிதியமைச்சராக இருந்தவர் ஒரு தமிழர். அவருக்கு நானே கடிதம் எழுதியிருக்கிறேன். இது ஒரு வரவேற்கத்தக்க அறிவிப்பு. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, தாங்கள் நிதியமைச்சராக இருக்கின்றீர்கள், இந்த நேரத்திலாவது தமிழை பிற மாநில மக்களும் அறிந்து கொள்கின்ற அளவுக்கு பிற மாநில தலைநகரில் உள்ள பல்கலைக்கழகங்களிலே தமிழுக்கு ஒரு இருக்க அமைக்கப்பட வேண்டும், அதற்குரிய நிதியை ஒதுக்கி தாருங்கள் என்று சொன்னாலும் கூட அவர் அவருடைய கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டவராகவும் வட இந்திய ஆளுமைகளுக்கு கட்டுப்பட்டவராகவும் இருந்த காரணத்தினால், ஒரு தமிழர் நிதியமைச்சராக இருந்தும் கூட தமிழை வளர்ப்பதற்காக போதிய நிதியை ஒதுக்கித்தர இயலாத நிலைதான் இந்திய அரசியலில் இன்றும் நிலை வருகிறது என்பதை ஒரு எடுத்துக்காட்டாக நாம் கொள்ளலாம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil